டிரான்ஸ்வர்ல்ட் ரேடியோவின் காலை தமிழ் ஒலிபரப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
அதிகாலையில் தேவனின் சத்தத்தை கேட்க வாஞ்சையோடு இருக்கும் சகோதர சகோதரிகளை வாழ்த்தி வரவேற்கிறோம். அன்பர்களே, வேதத்தை நன்கு அறிந்து கொள்ள இது ஒரு சிறந்த வாய்ப்பு. இந்நிகழ்ச்சியை உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். இன்றைய செய்தியின் கருத்துக்களை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான வேதாராய்ச்சி நேயர்களே, இன்று நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 5:6 முதல் சிந்திக்கப் போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 5:6. அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் 3 மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாயிருந்தது. அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளேயாம். யோவான் இந்த காட்சிகளை தன்னுடைய சொந்த கண்களால் பார்த்துக் கொண்டே இருக்கிறார். ஒரு ஆட்டுக்குட்டியை குறித்து வாசிக்கிறோம். அது தனது பண்பான தன்மையையும் பலியிட தன்னை மனமோந்து அர்ப்பணிப்பதையும் தெரிவிக்கிறது. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து ஏசாயா 53:7 நாம் வாசிக்கிறோம். யோவான் 3:29 இயேசு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று அறிவிக்கப்படுகிறார். அது மட்டுமல்ல, இந்த வசனத்திலே அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற என்பது பிறர் பொருட்டு அவர்களை மீட்டுக் கொள்ளும்படியாக மறித்த மீட்பின் மரணத்தை குறிக்கிறது. மிகவும் கொடூரமான முறையிலே இயேசு கொல்லப்பட்டார் என்பதை அது வற்புறுத்துகிறது. அது மட்டுமல்ல, நிற்க கண்டேன் என்று சொல்கிறார். இது கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறிக்கிறது. அவர் இப்பொழுது தேவனுடைய வலது பக்கத்திலே வீற்றிருக்கவில்லை, வல்லமையுடன் புறப்படுகிறார். இந்த பூமிக்கு வரப்போகிறார். மகா உபத்திரவமாகிய நியாய தீர்ப்பு பூமியின் மீது வரப்போகின்றது. அது மட்டுமல்ல, இந்த வசனத்திலே சிங்காசனத்திற்கு மத்தியில் என்றும் ஒரு வார்த்தையை நாம் கவனிக்கிறோம். இது சிங்காசனத்திற்கு முன்பாக நீதி உள்ள நியாயாதிபதியாக செயல்பட ஆயத்தமாக இருக்கிறார் என்பதை நமக்கு தெரிவிக்கிறது. அது மட்டுமல்ல, 7 வசனங்கள் என்பது பரிபூரணமான அவருடைய அதிகாரத்தை குறிக்கிறது. கொம்பு அதிகாரத்தை குறிக்கிறது. இதை தானியேல் 7:8 நாம் பார்க்கலாம். கிறிஸ்து சர்வ வல்லமை உடையவர். 7 கண்கள் என்பது எல்லாம் அறிந்தவர் என்பதை தெரிவிக்கிறது. கிறிஸ்து சர்வ ஞானி. ஞானமும் அறிவும் நிறைந்த ஆவியை உடையவராக அவர் புறப்படுகிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிங்கமாகவும் ஆட்டுக்குட்டியாகவும் இருக்கிறார். சிங்க குணம் அவரது 2 வருகையை தெரிவிக்கிறது. ஏனென்றால் சிங்கம் கம்பீரத்தின் அடையாளம், ஆட்டுக்குட்டி சாந்தத்தின் அடையாளம். சிங்கமாக ஆட்சி செய்கின்றவராகவும் ஆட்டுக்குட்டியாக இரட்சகராகவும் இருக்கிறார். சிங்கமாக நியாயாதிபதியாகவும் ஆட்டுக்குட்டியாக அவர் நியாயம் தீர்க்கப்பட்டார். சிங்கம் தேவனின் ஆட்சியையும் ஆட்டுக்குட்டி தேவனின் கிருபையையும் நமக்கு தெரிவிக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 5:7 பார்ப்போம். அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தவருடைய வலது கரத்திலிருந்த புஸ்தகத்தை வாங்கினார். இங்கே வாங்கினார் என்பது வாங்கிக் கொண்டார் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்க வேண்டும். மகா உபத்திரவத்தின் காலத்தில் ஆண்டவராகிய இயேசு சிங்காசனத்திற்கு அருகில் செல்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியை நீதியுடன் அரசாளுவதற்கு முன்பாக நீதியுடன் நியாயம் தீர்க்கிறார். அவர் இப்பொழுது சபைக்காக பரிந்து பேசுகிறவராக இல்லை. ஏனென்றால் சபை அவரோடு கூட இருக்கிறது. இப்பொழுது அவர் நியாயாதிபதியாக செயல்படப் போகிறார். இங்கு அவருடைய செயல்பாடுகள் மிகவும் முக்கியமானது. வசனம் 8 பாருங்கள். அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்துக் கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து. இங்கே அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது என்பது நடந்து முடிந்த ஒரு செயலை குறிக்கிறதாய் அமைந்துள்ளது. எல்லா சிருஷ்டிகளுக்கும் மேலான ஒரு காரியத்தை இப்பொழுது ஆண்டவராய் இயேசு செய்கிறார். இப்பொழுது 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் ஆட்டுக்குட்டியானவரை வணங்குவதை பார்க்கிறோம். சுரமண்டலம் என்பது துதியை குறிக்கிறது. மூப்பர்கள் சுரமண்டலங்கள் வாசிப்பதில்லை, தேவனை துதித்தார்கள் என்பதையே குறிக்கிறது. 24 மூப்பர்களும் ஆசாரியர்களாக செயல்படுகிறார்கள். பரலோகத்திலே சபையின் விசுவாசிகளே ஆசாரியர்களாயிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து யோவான் 17 அதிகாரத்திலே விசுவாசிகளுக்காக ஜெபித்த ஜெபம் மூப்பர்களிலே நிறைவேறுகிறது. அவர்கள் தன்னை அறிந்து கொள்ள வேண்டும், தன்னோடு கூட இருக்க வேண்டும், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்பது எல்லாம் பரலோகத்திலுள்ள மூப்பர்களின் காட்சியிலே நிறைவேறுகிறதாயிருக்கிறது. தூபவர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்கள் என்பது பரிசுத்தவான்களுடைய ஜபங்கள் என்று கூறப்பட்டுள்ளது. மூப்பர்கள் கிறிஸ்துவின் சரீரத்தை அடையாளப்படுத்துகிறார்கள். அது சபை என்று கூறப்படுகிறது. அவர்கள் ஆசாரியர்கள். சரி, இப்பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 5:9-10 வசனங்களை பார்ப்போம். தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராயிருக்கிறீர், ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாள்வோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். இங்கே மூப்பர்களும் 4 ஜீவன்களும் இந்த புதிய பாடலை பாடுகிறார்கள். தூதர் சேனையும் சபையோடு கூட துதித்தலிலே சேர்ந்து கொள்கிறது. பாடினார்கள் என்பது பாடுகிறார்கள் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்க வேண்டும். அதாவது தொடர்ந்து அவர்கள் பாடிக்கொண்டே இருக்கிறார்கள். புஸ்தகத்தை உடைய ஆட்டுக்குட்டியானவரை துதித்து பாடுகிறார்கள். எல்லா காலங்களிலும் உள்ள எல்லா கோத்திரத்தாரையும் மீட்டவர் என்று துதித்து பாடப்படுகிறார். அது மட்டுமல்ல, அந்த வசனத்திலே புதிய பாட்டு என்பது மீட்பின் பாடல், பழைய பாடல் சிருஷ்டிப்பின் பாடல். யோபுவின் புஸ்தகத்திலே தேவ புத்திரர்கள் பாடினார்கள் என்று பார்க்கிறோம். தேவன் சிருஷ்டிகர் என்று அவர்கள் பாடுகிறார்கள். அப்பொழுது அவர்கள் தேவனுடைய அன்பை குறித்து அறியவில்லை. நாம் இப்பொழுது நம்மேல் அன்பு கூர்ந்து நமக்காக தன்னையே அர்ப்பணித்த இரட்சகரை குறித்து பாடலாம். அது மட்டுமல்ல, பாத்திரராயிருக்கிறீர் என்று சொல்லப்படுவது கிறிஸ்து ஒருவரே இந்த துதிகளுக்கு தகுதியுடையவராக இருக்கிறார் என்பதை தெளிவுபடுத்துகிறதாயிருக்கிறது. எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டு என்று சொல்லப்படுவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே எனக்காகவும் உங்களுக்காகவும் சிந்திய இரத்தத்தை குறித்து பாடும் பாடல் என்பது நமக்கு தெரிகிறது. எங்கள் என்பது வசனத்தின் இறுதியிலே நாங்கள் என்பதாக மாறிவிட்டது. இது மிகவும் முக்கியமானது. இன்னமும் பூமியிலே ரட்சிக்கப்பட வேண்டியவர்களுக்காக ஆட்டுக்குட்டியானவரை துதித்து பாடுகிறார்கள். அது மட்டுமல்ல, எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர் என்று வாசித்தோம். இது உபத்திரவ கால பரிசுத்தவான்களை குறிக்கிறது. சபை பூமியிலே அரசாழ்வதில்லை, பூமியின் மேல் அரசாட்சி செய்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 5:11-12 வசனங்களை பாருங்கள். பின்னும் நான் பார்த்தபோது சிங்காசனத்தையும் ஜீவன்களையும் மூப்பர்களையும் சூழ்ந்திருந்த அநேக தூதர்களுடைய சத்தத்தை கேட்டேன். அவருடைய லெக்கம் 10,000-10,000 1,000-1,000 இருந்தது. அவர்களும் மகா சத்தமிட்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராயிருக்கிறார் என்று சொன்னார்கள். அவர்களுடைய லெக்கம் 10,000-10,000 1,000-1,000 இருந்தது என்பது அவர்களின் எண்ணிக்கை எண்ண முடியாத அளவிற்கு கணக்கில் அடங்காததாக இருந்தது என்பதை தெரிவிக்கிறது. முதலாவதாக நான் பார்த்தபோது மூப்பர்களை சுற்றிலும் சூழ்ந்திருந்த அநேக தூதர்களை கண்டேன். அவர்கள் யாவரும் பாடிக்கொண்டிருந்தார்கள். ஏராளமான தூதர்கள் என்று நினைத்தேன். ஆனால் திடீரென பார்க்கும்போது திரள் கூட்டமான எண்ணில் அடங்காத தூதர்களை கண்டேன் என்று யோவான் கூறியிருந்திருக்க வேண்டும். ஆம் பிரியமான சகோதரனே, சகோதரியே, தூதர்களின் எண்ணிக்கையை ஒருவராலும் எண்ண முடியாது. தேவனால் படைக்கப்பட்ட தூதர்கள் தேவனை புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள். இங்கு தேவனை துதித்து பாட விரும்பவில்லை என்றால் பரலோகத்திற்கு செல்ல வேண்டும் என்று விரும்புவதில் பிரயோஜனமே இல்லை என்பதையும் நமது மனதிலே பதித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் பரலோகத்திலே நாம் எப்பொழுதும் பாடி தேவனை மகிமைப்படுத்தப் போகிறோம். இந்த உலகத்திலேயே நீங்கள் பாவ மன்னிப்பின் நிச்சயம் பெற்றிருப்பீர்கள் என்றால், பாவத்திலிருந்து விடுதலை பெற்றிருப்பீர்கள் என்றால், இப்பொழுதே உங்களுக்கு எந்த நேரமும் பாடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று இருக்கும் இல்லையா? தொடர்ந்து வெளிப்படுத்தின விசேஷம் 5:13-14 வசனங்களிலே ரட்சகரும் ராஜாவுமாயிருக்கிறவரை அண்ட சராசரமும் வணங்குவதை குறித்து நாம் பார்க்கிறோம். கவனிங்கள், வாசிக்கிறேன். அப்பொழுது வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழும் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும், சமுத்திரத்தில் உள்ளவைகளும், அவற்றுள் அடங்கிய வஸ்துக்கள் யாவும், சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன். அதற்கு நான்கு ஜீவன்களும் ஆமேன் என்று சொல்லின. 24 மூப்பர்களும் வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டார்கள். வானத்திலும் பூமியில் உள்ள தேவனுடைய அனைத்து சிருஷ்டிகளும் தேவனை தொழுது கொண்டது என்று பார்க்கிறோம். பூமியில் உள்ள மிருகங்களும் சமுத்திரத்தில் உள்ள மீன்களும் தொழுது கொண்டன. நான்கு ஜீவன்களும் அதற்கு ஆமேன் என்று சொல்லின. சபையானது அமைதியாக வணக்கத்துடன் விழுந்து தொழுது கொண்டது. பரலோகத்தில் உள்ள குறிப்பிடத்தக்க இந்த காட்சியை பார்க்கும்பொழுது எல்லா துதியும் புகழும் மகிமையும் கீர்த்தியும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே உரியது என்பதை நாம் பார்க்கிறோம். அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, இதுவரையிலும் ஒருவேளை நீங்கள் இயேசு கிறிஸ்துவை துதித்து ஸ்தோத்தரித்து தொழுது கொள்ளாத ஒருவராக இருப்பீர்கள் என்று சொன்னால், இன்றே தேவனை துதித்து ஸ்தோத்தரிக்க நேரம் ஒதுக்குங்கள். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை பாடி மகிழுங்கள். அவர் செய்த நன்மைகளை நினைத்து அவருக்கு கனத்தை மகிமையை செலுத்துங்கள். அவர் உங்களுக்கு கொடுக்க போகிற ஆசீர்வாதங்களை குறித்து அவரை ஸ்தோத்தரியுங்கள். பல காரியங்களை அவரிடத்திலே ஜபத்திலே நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் ஜபத்திலே கேட்டுக்கொள்வதை அவர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வல்லமை உள்ளவர் என்பதை உணர்ந்து விட்டீர்கள் என்று சொன்னால், நீங்கள் அவரை பாடி மகிமைப்படுத்துங்கள். உங்கள் தேவையை குறித்த எண்ணம் வரும்பொழுதெல்லாம், கர்த்தாவே, நீர் என்னுடைய தேவையை சந்திக்க போகிற வல்லமை உள்ளவராயிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். ஏனென்றால் அவரே துதிக்கும் ஸ்தோத்திரத்திற்கும் பாத்திரராய் இருக்கிறார். தொடர்ந்து வெளிப்படுத்தின விசேஷம் 6 அதிகாரத்திற்கான சில முகவுரை காரியங்களை கவனிப்போம். இந்த அதிகாரத்திலே முதல் 6 முத்திரைகள் உடைக்கப்படுவதை பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 6 அதிகாரத்திலே வெளிப்படுத்தின விசேஷம் ஒரு பெரும் பிரிவாக பிரிக்கப்படுவதை பார்க்கலாம். இது மிகவும் முக்கியமானவை. வெளிப்படுத்தின விசேஷத்தின் 3 பெரும் பிரிவு 4 அதிகாரத்திலே துவங்கியது. அப்பொழுது நாமும் பரலோகத்திற்கு சென்றது போல உணர்ந்தோம் இல்லையா? யோவான் பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். நாமும் அவரோடு கூட பரலோகத்திற்கு சென்று பரலோக காட்சிகளை கண்டு வருகிறோம். ஆனால் அங்கு சபை என்று பெயர் குறிப்பிடப்பட்ட எதையுமே நாம் பார்க்கவில்லை. ஏன்? அதற்கு இந்த பூமியிலேதான் சபை என்று பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அங்கு 24 மூப்பர்களை கண்டோம். இவர்கள் எவ்விதத்திலோ பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார்கள். அவர்கள் இப்பொழுது பரலோகத்தில் இருக்கும் சபையை குறிக்கிற பிரதிநிதிகளாயிருக்கிறார்கள். இது முதல் வெளிப்படுத்தின விசேஷத்தில் பூமியில் உள்ள சபை என்பது குறிப்பிடப்படவே இல்லை. இந்த புஸ்தகத்தின் முடிவிலே சபையிலிருந்து ஓர் அழைப்பு கொடுக்கப்படுகிறது. ஆனால் அது நாம் வாழ்கின்ற இந்த நாட்களை குறிப்பதாய் இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷத்திலே ஒரு ஒழுங்குமுறையை நாம் பார்க்கிறோம். நாம் தீர்க்க தரிசனத்திற்கான பேதுருவின் சட்டங்களை கடைபிடிக்க வேண்டும். எந்த ஒரு தீர்க்க தரிசனத்தையும் நாம் மொழிபெயர்க்க வேண்டுவதில்லை. ஒவ்வொரு தீர்க்க தரிசனமும் ஒரு திட்டத்தின் ஒரு அமைப்பின் ஒரு பகுதியாகவே இருந்து மற்றவற்றுடன் சரியாக பொருந்துகிறதா இருக்கிறது. 6 அதிகாரத்திற்குள்ளே நாம் செல்லும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷத்தை மிகவும் ஒழுங்கும் கிரமமாக பிரித்து யோவான் நமக்கு தந்திருக்கிறார் என்பதை நாம் மறந்து விடுகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 3 19 வசனத்திலே யோவானுக்கு இவ்விதமாக அறிவிக்கப்பட்டது. அது என்ன? முதலாவதாக, நீ கண்டவைகளையும், அதாவது இந்த பூமியில் எரிகின்ற விளக்குகளை எரிய செய்து மகா பிரதான ஆசாரியனாக குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிற மகிமையான கிறிஸ்துவின் மகிமையான காட்சியை குறிக்கிறது. 2 இருக்கிறவைகளையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பெந்தேகோஸ்தே நாள் முதல் அல்லது மேலறை வீடு முதல் மேலே பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படும் வரையிலுமான சபையின் உலக அனுபவங்கள் அனைத்தையும் சபை சரித்திரத்தையும் தெரிவிக்கின்ற பிரதிநிதித்துவ சபைகளான 7 சபைகளை அது குறிக்கிறது. 3 இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பைகளையும் எழுது என்று வாசித்தோம். வெளிப்படுத்தின விசேஷம் 3 சபையின் பூலோக பணி முடிவடைந்து விடுகிறது. 4 துவக்கத்தில் 2 யோவான் இவைகளுக்கு பின்பு, இவைகளுக்கு பின்பு என்று கூறியிருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷத்தை சரித்திரமாக பார்க்கிறவர்களின் நலனுக்காக யோவான் இவ்விதமாய் கூறுகிறார். எனவே 4 முதல் யோவான் இனிமேல் சம்பவிக்கப் போகின்ற காரியங்களை கூறுகின்றார். வெளிப்படுத்தின விசேஷம் 4 மற்றும் 5 அதிகாரங்களிலே யோவானோடு கூட நாமும் பரலோகத்திற்கு சென்றிருந்தோம். முதலாவதாக சிங்காசனத்தை கண்டோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்கே இருந்தார். யூதா கோத்திரத்தின் சிங்கமாக, தன்னுடைய சத்துருக்களை எல்லாம் தன் பாதத்தின் கீழாக நசுக்கி போடும் வரையிலுமாக அவர் தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருந்தார். அவர் தேவனுடைய ஆட்டுக்குட்டியுமாக இருக்கிறார். ஆட்டுக்குட்டியானவரே மீட்பராக இருக்கிறபடியால் இந்த பூமியிலே கிரய பத்திர புத்தகமான 7 முத்திரைகளை உடைய புத்தகத்தை பெற்றுக் கொள்ளக்கூடியவராய் இருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவரே இந்த பூமியை நியாயம் தீர்க்கக்கூடியவராய் இருக்கிறார். தேவனாகிய அவர் மனிதனாக வந்தார் என்பதனால் மாத்திரமல்ல, அவர் செய்த செயல்களின் நிமித்தமாக கிறிஸ்து இந்த அதிகாரத்திலே சிருஷ்டிகராக தொழுது கொள்ளப்படுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 5 அதிகாரத்திலே மீட்பராக அவர் வணங்கப்படுகிறார். அவரே சிருஷ்டிகரும் அவரே மீட்பருமாக இருக்கிறபடினால் அவர் ஒருவரே இந்த பூமியை நியாயம் தீர்க்கவும் தகுதியுடையவராயிருக்கிறார் என்பதையே 5 அதிகாரத்தின் முடிவிலே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்று நாம் கேட்ட சத்தியங்களை ஒருமுறை கூட நம்முடைய மனதிலே கொண்டு வருவோமா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டியாக வந்தபடியினாலே அங்கே தேவ ஆட்டுக்குட்டியை யோவான் பார்த்தார். அது மட்டுமல்ல, அவரே சர்வ வல்லமை உள்ளவராய் இருந்தபடியினாலே தேவனுடைய கரத்திலிருந்து அவர் அந்த புஸ்தகத்தை, யாராலும் திறக்க முடியாத அந்த புஸ்தகத்தை வாங்கினார். யோவான் காட்சி கண்ட அந்த நேரத்திலே அவர் சபைக்காக பரிந்து பேசுகிறவராக இல்லை. ஏனென்றால் சபை ஏற்கனவே அவரோடு இருக்கிறது. இப்பொழுது நியாயாதிபதியாக செயல்பட போகிறார். அதற்காக அவர் ஆயத்தப்படுகிறார். அது மட்டுமல்ல, யோவான் 17 அதிகாரத்திலே இயேசு ஜெபித்த வண்ணமாகவே அவர்கள் தன்னோடு இருக்க வேண்டும், தனது நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதெல்லாம் பரலோகத்தில் உள்ள மூப்பர்களிலே நிறைவேறி உள்ளதையும் நாம் பார்த்தோம். எல்லாவற்றிற்கும் மேலாக மூப்பர்களும் 4 ஜீவன்களும் புதிய பாடலை பாடினார்கள் என்று வாசித்தோம். ஆம் அருமையானவர்களே, அவர்கள் பாடிக்கொண்டே இருக்கிறார்கள். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பாடலை பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். பழைய பாடல் சிருஷ்டிப்பின் பாடல், புதிய பாடல் நம்மை ரட்சித்த பாடல். இன்றைக்கு என்னையும் உங்களையும் அவர் ரட்சித்திருப்பதை நாம் அனுபவிப்போம் என்றால் நம்மால் பாடாமல் இருக்க முடியாது. அது மட்டுமல்ல, தேவன் ஒருவரே எல்லா துதிக்கும் ஸ்தோத்திரத்திற்கும் பாத்திரராயிருக்கிறார். ஆனபடினாலேயும் நாம் அவரை பாடி மகிமைப்படுத்த வேண்டும். நாம் ஆண்டவரிடத்திலே கேட்டுக்கொள்ளும் நன்மைகளை அவர் கொடுக்க முன்னதாகவே நாம் விசுவாசித்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி நாம் அவரை பாட முடியும். ஏன் தெரியுமா? வானத்திலும் பூமியிலும் உள்ள அனைத்து சிருஷ்டிகளும் தேவனை தொழுது கொள்ளுகிறது. பூமியில் உள்ள மிருகங்களும் சமுத்திரத்தில் உள்ள மீன்களும் அவரை தொழுது கொண்டன. 4 ஜீவன்களும் அவரை தொழுது கொண்டது. அதேபோல சபைக்கு பிரதிநிதியாக காணப்படுகிற அந்த 24 மூப்பர்களும் அவரை தொழுது கொண்டார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை நீங்கள் இதுவரையிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை துதித்து ஸ்தோத்தரித்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை பாடி தொழுது கொள்ளாத ஒருவராக இருப்பீர்கள் என்று சொன்னால், இன்று முதல் நீங்கள் பாடல்களை கேட்கிறவர்களாக மட்டுமல்ல, உங்கள் வாயை திறந்து பாடி தேவனை மகிமைப்படுத்துவர்களாயும் மாற உங்களை அர்ப்பணிப்பீர்களா? ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, யோவானுக்கு நீர் வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாங்களும் பரலோக காட்சிகளை காண எங்களுக்கு உதவி செய்கிறீரப்பா. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இன்றைக்கும் நீர் எங்களுக்காக பரிந்து பேசுகிறவராயிருக்கிறீர். ஆனால் ஒரு நாளிலே நீர் நியாயாதிபதியாக வரப்போகிறீர். பரிந்து பேசும் இந்த காலத்திலேயே ஆண்டவரே, உம்மை அறிந்து கொண்ட ஒவ்வொருவரும் பரிபூர்ணமாய் உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே கடந்து வர நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் ஒருவரே சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். தகப்பனே, தங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாக உம்மை பாடி மகிமைப்படுத்தாத யாராவது இந்த நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால், இனி தங்களுடைய வாழ்க்கையிலே உம்மை பாடி மகிமைப்படுத்த நேரம் எடுத்துக்கொள்ள நீரே உதவி செய்தரலும். ஆலயத்திற்கு செல்லும் பொழுதும் ஏதோ கடமுறைக்காக பாடாமல், மனதை எங்கேயோ வைத்துக் கொண்டு பாடலின் வார்த்தைகளை முணுமுணுக்காமல், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கருத்தோடுமை பாட நீர் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 4640 4640. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். யோவேல் 2:18. கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். யோவேல் 2:18.